இந்த வேத ஆகமங்களிலே உள்ள கர்ம காண்டத்தில் கர்ம காண்டத்தை கொண்டு ஒருவர் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை கடமைகளை உணர்ந்து கொள்வது தந்திர கலை எனப்படும். தந்திர கலை கர்மகாண்டத்தை கொண்டு ஒருவர் மேற்கொள்ள வேண்டிய கண்மங்களை கர்மங்களையும் கடமைகளையும் ஒழுக்கங்களையும் உணர்ந்து கொள்வது தந்திர கலை என. இரண்டாவதாக உபாசனா காண்டத்தை கொண்டு மனம் மொழி மெய்களை அடக்கி தெய்வங்களை வழிபடும் முறையை உணர்ந்து கொள்வது உபாசனா காண்டத்தை கொண்டு மனமொழி மெய்களை அடக்கி தெய்வங்களை வழிபடுகின்ற முறையை தெரிந்து கொள்வது மந்திர கலை எனப்படும். மூன்றாவதாக ஞான காண்டத்தை கொண்டு அந்த முப்பொருள்களுடைய இயல்பையும் உணர்வது உபதேச கலை எனப்படும். அந்த அளவையியலில் நாலாவது பாட்டை பாருங்களேன். நாலாவது பாட்டு காண்டல் என்று தொடங்குகிற நாலாவது பாட்டு காண்டல், அதாவது காண்டல் என்றால் காட்சி அளவை என்பது. காண்டல் எத்தனை வகைப்படும் என்று பார்த்தோம். காட்சி அளவை, பாயிர் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி, அதை சொல்லுகிறார். காண்டல் வாயில் மனம், வாயில்னா வாயிற் காட்சி, மனம் என்றால் மானத காட்சி, மனம் கமா வாயில் மனம். மூன்றாவது தன்வேதனை, தன்வேதனையோடு தன்வேதனை காட்சி. யோக காட்சி என ஈண்டு நான்கா, இது காட்சி அளவையை அதனுடைய வகையை சொல்லி முடித்தார். ஈண்டு நான்காம். அடுத்து அனுமானத்தினுடைய வகையை சொல்லுகிறார். அனுமானம் இரண்டு வகைப்படும். அனுமானம் தனக்கும் பிறர்க்கும் என்று இரண்டாம். அதாவது அனுமானம் தன்பொருட்டு அனுமானம், பிறர் பொருட்டு அனுமானம் என்று ரெண்டு வகை. தன்பொருட்டு பிறர் பொருட்டு என்று இரண்டு வகைப்படும் அனுமானம். தன்பொருட்டு என்றால் தன்னளவிலே தான் தெரிந்து கொள்வது, மறைந்திருக்கிற பொருளை அதனை விட்டு நீங்காத ஏதுவை கொண்டு தெரிந்து தான் தெரிந்து கொள்வது தன்பொருட்டு அனுமானம், அவ்வளவுதான். பிறர் பொருட்டு அனுமானம் என்றால் தான் அப்படி தெரிந்து கொண்டதை பிறருக்கு எடுத்து உரைப்பது பிறர் பொருட்டு அனுமானம். அப்போதுதான் இந்த ஐந்து உறுப்புகளை அமைத்து அவர்கள் ஏற்கும்படியாக நிறுவிக்காட்ட வேண்டும். அவர்களுக்காகத்தான் இந்த ஐந்து உறுப்புகளை உடைய அமைப்பு. தன்பொருட்டுக்கு அது தேவையில்லை. இது இப்படி இரண்டு வகைப்படும் அனுமானம். அடுத்து உரை அளவையை சொல்லுகிறார். உரை அளவையை சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார், மாண்ட உரை. மாண்டன் என்ன அர்த்தம், மாட்சிமை உடைய சிறந்த, மாண்டன சிறந்த புறநானூற்றில் வரும் மாண்டையன் மனைவியோடு நல்ல வேளாண், மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர், எனக்கு ஒரு கவலையும் இல்லைங்கிறார். மாண்டன சிறந்தனர் மாண்ட உரை. அதாவது இந்த மூன்று அளவைகளிலேயே காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை என்ற மூன்றிலேயே சிறந்தது உரை அளவைதான். மூன்றிலே தலை சிறந்தது உரை அளவைதான். மெய்கண்டார் போன்ற அருளாளர்கள் அந்த உரையளவையிலே கூறப்பட்ட கருத்துக்களைத்தான் சிவஞான போதத்தில இந்த அனுமானம் என்ற வழி மூலமாக தந்திருக்கிறார். எனவே மற்ற அளவைகளெல்லாம் மக்கள் விளங்கிக் கொள்வதற்கு துணை செய்கின்றவை, உரை அளவிலே கூறப்பட்டவைதான் முடிவானவை, அதற்கு உதவுகின்றவைதான் காட்சி அளவையும் கருதல் அளவையும். எனவே காட்சி அளவையும் கருதல் அளவையும் உரை அளவைக்கு மாறாக இருக்கக்கூடாது. எனவே மாண்ட உரை மூன்று வகைப்படும். எப்படி? தந்திர, அதான் தந்திர கலை, தந்திர கமா மந்திரத்தோடு மந்திர கலை, உபதேச சொல் உபதேச கலை என மூன்றாம். எனவே தந்திர கலை என்றால் அந்த கர்மகாண்டத்தை கொண்டு நித்திய நைமித்திக காமிய கர்மங்களை தெரிந்து கொள்வது. மந்திர கலை என்றால் தெய்வங்களை வழிபடுகிற முறையை தெரிந்து கொள்ளுவது. மந்திரம் உபதேசம் என்றால் உபதேச முறையில முப்பொருள் உண்மைகளை தெரிந்து கொள்வது, அவ்வளவுதான். அடுத்து ஒரு முக்கியமான கருத்து என்ன சொல்லுகிறார்? பூண்ட அளவைக்கு எதிர்ப்புலன் தன்னியல்பு பொது என்று இரண்டாமே. இதுல என்ன சொல்லுகிறார்? பூண்ட அளவைக்கு எதிர்ப்புலன், அதாவது அந்த அளவைக்கு புலப்படுகின்ற பொருள்கள், அளவையினாலே அறியப்படுகிற பொருள்கள், அவற்றுக்கு என்ன பெயரு? எதிரே உள்ள பொருளுக்கு என்ன பெயர்? புலன், புலன்கள், புலன்கள். வடமொழியிலே விடயங்கள் என்பார், விஷயங்கள், விடயம், அல்லது தமிழிலே சொன்னால் புலன் என்று சொல்லுவார்கள். அந்த புலன்களைத்தான் இந்த அளவைகள் மூலமாக அறிகிறோம், உலக விடயங்களை. அந்த புலன்கள், அதாவது உலக பொருள்கள் எல்லாமே இரண்டு இயல்புகளை உடையவை என்கிறார். எல்லா பொருள்களுக்கும் இரண்டு இரண்டு இயல்புகள் உண்டு. என்ன அவை? பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என்பவை. அதை முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். பொது இயல்பு, சிறப்பு இயல்பு. அப்படி என்றால் என்ன? ஒரு பொருளுக்கு தன்னினம் வேற்றினம் என்ற இரண்டு உண்டு. தன்னினம் வேற்று இனம். ஒரு ஆலமரத்திற்கு அருகில வேப்பமரம் புளிய மரம் இவையெல்லாம் நின்றால் ஆலமரத்துக்கு மற்ற மரங்கள் என்ன என? வேற்று இனம் இல்ல, தன்னினம். மரம் என்ற வகையில இவையெல்லாம் மரம் என்ற வகையிலே ஒரே இனம். ஆலமரம் புளிய மரம் அரச மரம் எல்லா மரமும் மரத்தன்மை உடையவை ஆதலாலே ஒரே இனம், தன்னினங்கள், தன்னினம். அந்த தன்னினம் எல்லாவற்றிலும் அமைந்திருக்கிற இயல்புதான் பொது இயல்பு. தன்னியனத்தில் உள்ள எல்லா பொருள்களிடத்திலும் அமைந்திருக்கிற இயல்பு அதுதான் பொதுத்தன்மைதான் பொது இயல்பு. இப்போ ஆலமரத்துக்கு வேற்றினம் எது? தன்னினம் மற்ற மரங்கள். வேற்று இனம் எது? அந்த ஆலமரத்துக்கு கீழே ஆடு மாடுகள் இளைப்பாறிக் கொண்டிருக்கின்றன. ஆடு மாடுகள் எல்லாம் அவை விலங்கு இனம், வேற்றினம், அவை வேற்றினம். மனிதர்கள் தன்னினம், ஒரே இனம். மற்ற விலங்கு பறவை எல்லாம் வேற்றினம். சரி, நம்மிடமெல்லாம் உள்ள பொது இயல்பு என்ன? நம்முடைய பொது இயல்பு என்ன? அது தெரியாதா? அதான் அறியும் தன்மைதான். அறியும் தன்மை நம் அனைவரிடத்திலும் உள்ளது. அறியும் தன்மை ஓர் எனத்தில் உள்ள எல்லா பொருள்களிடத்திலும் அமைந்திருக்கிற பொதுத்தன்மை, அதுதான் பொது இயல்பு. இப்ப இறைவனும் நாமும் ஒரே இனமா வேற்று இனமா? நமக்கு இறைவன் தன்னியனமா வேற்று இனமா? ரெண்டு, இந்த ரெண்டுக்கு ஆசைப்படக்கூடாது. அவர் நம் இனம்தான், அவரும் சித்து பொருள், நாமும் சித்து பொருள். சித்து என்ற ஒரே இனம், இறைவனும் உயிர்களும் ஓர் இனம். உயிர்களுக்கு, உயிர்களாகிய நமக்கு இந்த உலகம் என்பது வேற்று இனம். உலகம் என்பது ஜடம், ஜடப்பொருள் உலகம். தனு கரண புவன போகம் இவையெல்லாம் நமக்கு வேற்று இனம். உடம்பு கருவிகள், உலக சுகங்கள், உலக பொருள்கள் எல்லாமே வேற்று இனம். ஆனால் அவற்றோடு தான் நாம் கூடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம், வேற்று இனத்தோடு கூடியிருக்கிறோம். அதனாலதான் துன்பப்படுகிறோம், அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? வேற்று இனத்தை சார்ந்து இருப்பதனாலே தான் நமக்கு துன்பங்கள் வருகின்றன. இதெல்லாம் அடிப்படையான உண்மைகள். எனவே இன இனத்தோடு தானே சேர வேண்டும். ஆக ஆன்மா, சித்தாகிய ஆன்மா, சித்தாகிய சிவத்தை சேருகிற போதுதான் உண்மையான இன்பம், அதுதான் நிலையான இன்பம். இனம் இனத்தோட சேர வேண்டும். ஆகவே இறைவனுக்கும் நமக்கும் உள்ள பொது இயல்பு இருக்கிறது, பொதுத்தன்மை. அவனும் அறிவு பொருள், நாமும் அறிவு பொருள். அறிவுடைமை இரண்டுக்கும் உள்ள பொது இயல்பு. எனவே பொது இயல்பு என்பது ஓர் எனத்தைச் சேர்ந்த எல்லா பொருள்களிடத்திலும் அமைந்திருக்கிற பொதுத்தன்மை. அடுத்து சிறப்பு இயல்பு என்றால், சிறப்பு இயல்பு என்றால் ஒரு பொருளுக்கு மட்டுமே, ஒரு பொருளிடத்தில் மட்டுமே அமைந்திருக்கிற தன்மை. அது அந்த எனத்தைச் சேர்ந்த மற்ற பொருளிடத்திலே இருக்காது. ஓர் எனத்தைச் சேர்ந்த பிற பொருள்களிடத்திலே செல்லாமல் தன்னிடத்தில் மட்டுமே, ஒரு பொருளிடத்தில் மட்டுமே இருக்கின்ற இயல்பு சிறப்பியல்பு. எனவே ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன இருக்கிறது? தனித்தன்மை இருக்கிறது. அது பிற பொருள்களிடத்திலே இருக்காது. ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தன்மை, தனிச்சிறப்பு இயல்பு உண்டு. அந்த தனித்தன்மைதான் ஒருவரை மற்றவரிடமிருந்து வேறு பிரிக்கிறது. இல்லாவிட்டால் எல்லாம் ஒன்றுதானே? பொதுத்தன்மை மட்டும் இருந்தால் எல்லாம் உண்டு. இந்த சிறப்புத்தன்மை தான் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனி பொருளாக ஆக்குகிறது. சிறப்புத்தன்மை, சிறப்பியல்பு. பொது இயல்பை சாமானியம் என்பார்கள் வடமொழியிலே. சாமானியம். சிறப்பியல்பை விசேடம் என்பார்கள். சாமானியம், விசேடம். இப்படி ஒவ்வொரு பொருளிடத்திலும் இந்த இரண்டு தன்மைகள் அமைந்திருக்கின்றன. பொது இயல்பும் சிறப்பு இயல்பும் ஒவ்வொரு பொருளிடத்திலும் அமைந்திருக்கின்றன. இது இந்த இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்த இரண்டு இயல்புகளும் அளவை முறையிலே சொல்லப்பட்ட இயல்புகள், அளவையிலே சொல்லப்படுகிற இயல்புகள். அளவை முறையில் சொல்லப்படுகின்ற இரண்டு இயல்புகள் இவை, பொது இயல்பு, சிறப்பியல்பு. இதேபோல சைவ சித்தாந்தத்திலே ரெண்டு இயல்புகள் சொல்லப்படும். சைவ சித்தாந்த முறையிலே இரண்டு இயல்புகள் சொல்லப்படுகின்றன ஒவ்வொரு பொருளுக்கும். சித்தாந்த முறையிலே அவற்றுக்கும் இதே பெயர் தான். அதாவது பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என்றால் இதே பெயர் தான். சைவ சித்தாந்த முறையிலே சொல்லப்படுகிற பொது இயல்புக்கு என்ன பெயர்? என்ன பெயரும்? ஆமா, தடத்த லட்சணம், தடத்த இலக்கணம், தடத்த இலக்கணம் தடத்தம் என்பார்கள். சைவ சித்தாந்த முறையிலே சொல்லுகிற சிறப்பு இயல்புக்கு சொரூபம் சொரூபம் என்பார்கள். எனவே தடத்தம் சொரூபம் என்பவை வேறு, சாமானியம் விசேடம் என்பவை வேறு. இவை அளவை முறையிலே, அவை சைவ சித்தாந்த முறையிலே. அந்த பொது இயல்புகள் சிறப்பு இயல்புகள் என்றால் என்ன தெரியுமா? படித்திருப்பீர்களே. அங்கே சைவ சித்தாந்த முறையிலே சொல்லப்படுகிற பொருள்களுக்கு சொல்லப்படுகிற பொது இயல்பு என்பது என்ன? நீங்க நேரா மாற்றி சொல்றீங்க. நான் கேட்டது பொது இயல்பு தடத்த இலக்கணம். பிற பொருளினுடைய சார்பினால், பிற பொருளினுடைய சேர்க்கையினால் உண்டாகிற செயற்கை தன்மைதான் பொது இயல்பு. பிற பொருள்களின் சார்பினால் இடையிலே வருகிற இயல்பு, பிற பொருளின் சார்பினால் இடையிலே வருகிற இயல்பு. இப்ப தண்ணீர் இருக்கிறது, அதை நெருப்பை வைத்து சூடுபடுத்தினால் அந்த தண்ணீர் வெம்மையை அடைகிறது. அந்த வெப்பம் என்ற தன்மை அந்த நீருக்கு இயற்கையா? அது நெருப்பு என்ற சார்பினாலே வந்த தன்மை. எனவே வெப்பம் என்ற தன்மை நீருக்கு இயற்கையல்ல, அது சார்பு பற்றி வந்த செயற்கை தடத்தம். அப்படியானால் நீருக்கு உரிய சொரூபம் என்ன? நீரினுடைய சொரூபம் உண்மையான இயல்பு என்ன? ஆமா, தன்மை குளிர்ச்சி, அதுதான் அதற்கு இயற்கையான தன்மை. அப்படியானால் ஆன்மாவுக்குரிய சொரூபம் என்ன? ஆன்மாவினுடைய சிறப்பு இயல்பு என்ன? இயற்கையான இயல்பு என்ன ஆன்மாவுக்கு? சார்ந்ததன் வண்ணமாதல் அல்ல. இப்ப நீங்க சொல்லுவது எல்லாம் அளவை முறையிலே அவன் வருகின்ற, நீங்கள் சொல்லுகிற இந்த சார்ந்ததன் வண்ணமாதல் எல்லாம் அளவை முறையிலே அமைந்த சிறப்பு இயல்புகள். எது? ஆன்மாவினுடைய சொரூப நிலை. ஆமா, வியாபக அறிவு. ஆன்மாவினுடைய இயற்கையான சொரூப நிலை வியாபக அறிவு. இப்போது சிற்றறிவாக இருக்கிறது. சிற்றறிவாக இருப்பது அதற்கு செயற்கை தடத்தம், தடத்த நிலை. சிற்றறிவு நமக்கு உரியது அன்று. விரிந்த அறிவு தான் நமக்கு உண்மையான நிலை. அதேபோல இந்த உடம்பை சார்ந்திருப்பது நமக்கு இயற்கை அல்ல. ஆனால் நமக்கு இதுதான் இயற்கையாக தெரிகிறது. உடம்போடு இருப்பதுதான் நம்முடைய இயற்கை என்று நினைக்கிறோம். இது ஆணவ மலம் தருகிற ஒரு மயக்க உணர்வு. ஆன மலத்தினாலே வருகிற மயக்கம். உடம்போட கூடியிருப்பது, உடம்பினுடைய சார்பை பெற்றிருப்பது நமக்கு இயற்கை அல்ல. இது இடையிலே வந்த செயற்கை தடத்த நிலை. இது கடைசி வரைய இருக்குமா? இந்த உடம்பு இடையிலே வந்தது, இடையிலே நீங்க கூடியது. இடையில எது இடையிலே வருகிறோ அது இடையிலே போய்விடும். நாம் அதை விடாமல் பிடித்து வைத்துக் கொள்ள முயன்று பார்க்கிறோம், எங்க முடியுது? நமக்கு உரியது இல்லாததெல்லாம் உரிமையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனது எனது என்று எதுவும் நம்மோட நிற்க நில்லா. எல்லாரும் சொல்லி வைத்திருக்கிறார்கள், யார் கேட்கிறார்கள்? எனவே நமக்கு உரிய சார்பு இறைவனை சார்ந்திருப்பதுதான். இந்த உலக சார்பை நீக்கி இறைவனை சார்ந்து இருப்பது, இந்த உலகத்தை சார்ந்திருப்பதனாலதான், இந்த செயற்கையான சார்பினாலதான் இறப்பு பிறப்பெல்லாம் உண்டாகிறது. ஆனால் இறைவனை சார்ந்து விட்டால் அவனைப் போல நிலைத்த தன்மை, மரணமில்லாத பெருவாழ்வு வரும். அதுதான் ஆன்மாவுக்கு சொரூப நிலை. இறைவனை சார்ந்து, சிவத்தை சார்ந்து சிவமாக இருப்பதுதான் ஆன்மாவுக்கு சொரூப நிலை. இப்படி அளவை முறையிலும் சைவ சித்தாந்த முறையிலும் இரண்டு இரண்டு இயல்புகள் பொருள்களுக்கு சொல்லப்படுகின்றன என்பதை தெரிந்து கொண்டு அந்த அளவிலே நாம் அளவை இயலை முடித்து முதல் நுறுப்பாவுக்கு போக வேண்டும். ஆக முக்கியமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டு போகத்தான் நமக்கு நேரம் இருக்கும். பாடல்தோறும் பாடல் விட பாடல்களோடு பார்ப்பதெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. கருத்துக்களை முக்கியமான கருத்துக்களை விடாமல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இடையிடையே நல்ல பாடல்களை பார்க்கலாம். முதலாவது நுறுப்பா அந்த சிவஞான போத அமைப்பிலேயே உள்ளது. சிவஞான போதம், சிவஞான போதத்துல முதல் நுறுப்பாவினுடைய கருத்து என்ன, முதல் நுறுப்பாவினுடைய நோக்கம் என்ன? இறைவன் ஒருவன் உண்டு, கடவுள் ஒருவர் உண்டு என்பதை நிறுவுவது முதல் நுறுப்பா. பதிவுண்மை, அதற்கு பிரமாணம் சொல்லுவது. பதி உண்மைக்கு பிரமாணம், பதி உண்மையை கடவுள் இருப்பதை தெரிந்து கொள்வதற்கு எந்த பிரமாணம் உதவும், எந்த பிரமாணம் சிறந்த பிரமாணம்? உரை அளவை, உரை அளவைதான் நமக்கு சிறந்த அளவையாக இருக்கிற கடவுளுடைய இருப்பையும் இயல்பையும் தெரிந்து கொள்வதற்கு. உரை அளவையிலே ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இறைவனுடைய இருப்பு எல்லாம். வேத ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற உண்மைதான். ஆனால் அதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள்? வேதத்தை ஆகமத்தை எல்லாரும் ஏற்க மாட்டார்கள். எல்லாரும் ஏற்கக்கூடிய அளவை எது இந்த மூன்றிலே? எல்லாரும் ஏற்கக்கூடிய அளவை காட்சி அளவை. காட்சி அளவையினாலே கடவுளை காட்ட முடியாது, எனவே அதுவும் உதவாது. காட்சி அளவையும் பயன்படாது, உரை அளவையும் எல்லாருக்கும் உரியது ஆகாது. அப்படியானால் எஜ்ஜி இருக்கிற கருதல் அளவையைத்தான் எல்லாரும், அது ஆராய்ச்சி முறையிலே அமைந்திருப்பது. கருதல் முறைனா மேற்கோள் ஏது என்று காரண காரியத்தோடு காட்டுகிற போது ஏற்றுக்கொள்வார்கள். எனவே அந்த கருதல் என்ற முறையிலேதான் மெய்கண்டார் உள்ளிட்ட பெரியோர்கள் கடவுளுடைய இருப்பை நிறுவி காட்டி இருக்கிறார்கள். அனுமானம் என்ற முறையை கையாளுகிறார்கள் கடவுளுடைய இருப்பை உணர்த்துவதற்கு. அனுமானத்தில பொருள் மறைந்திருக்கிறது. இங்கே மறைந்திருக்கிற பொருள் எது? கடவுள். அவர் மறைந்திருக்கிற பொருள், அவருடைய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே அனுமானத்தில் மறைந்திருக்கிற பொருளை அறிவதற்கு உதவுவது எது? அளவையில அந்த மறைந்திருக்கிற பொருளை அறிவதற்கு உதவுவது அதனை விட்டு நீங்காதிருக்கிற அந்த ஏது என்ற அறிகுறி, அந்த விட்டு நீங்காத தொடர்பை உடைய ஏது, அது கட்டாயம் இருக்க வேண்டும். அது தெரிகிற பொருளாகவும் இருக்க வேண்டும். புகை, அது தெரிகிற பொருளாக இருக்க வேண்டும். மறைந்திருக்கிற பொருளை அதனை விட்டு நீங்காதிருக்கிற தெரிந்த பொருளை கொண்டுதான் அறிய முடியும். எனவே அதுபோல மறைந்திருக்கின்ற கடவுளை அறிவதற்கு அவரோடு விட்டு நீங்காத தொடர்பு உடையதாகவும் தெரிந்த பொருளாகவும் இருப்பது எது? நமக்கு தெரிந்த பொருளாகவும் இருக்க வேண்டும், கடவுளோடு நீங்காத தொடர்புடைய பொருளாகவும் இருக்க வேண்டுமே. அப்படிப்பட்ட பொருள் எது? திருவருள் தெரியுமா? உயிர்கள் தானே தெரிய வேண்டியிருக்கு, உலகம்தான் நமக்கு நம் முன்னாலே தெரிகின்ற பொருள் உலகம். இதுதான் காணப்படுகிற பொருள். இந்த உலகத்துக்கும் கடவுளுக்கு என்ன அப்படி விட்டு நீங்காத தொடர்பு இருக்கிறதா? உலகத்திற்கும் கடவுளுக்கும் விட்டு நீங்காத தொடர்பு இருக்கிறதா? தொடர்பு இருப்பதா தெரியலையே, அது யாருக்கு தெரியும்? சொன்னால் எல்லாரும் நம்புவார்களா? இப்ப குடத்திற்கும் செய்பவனு வனைபவனுக்கு குயவனுக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம்? குயவனுக்கு குடத்திற்கும், குயவனை இல்லாமல் செய்பவனை இல்லாமல் குடம் வருமா? எனவே அவன் நிமித்த காரணம் செய்கின்றவன், செய்கின்றவன் இது செய்யப்படுகிற பொருள், செய்யப்படும் பொருள் குடம். செய்யப்பட்ட பொருளுக்கும் செய்தவனுக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறதோ அதே போல உலகம் செய்யப்பட்ட பொருள், அவன் செய்தவன், அவன் கருத்தா இது காரியம், அவனால் செய்யப்பட்ட காரியம், அந்த தொடர்பு. அப்படியானால் உலகம் செய்யப்பட்டதா? உலகம் செய்யப்பட்ட பொருளா? அதை நான் எப்படி நம்புவது? நீங்கள் பாட்டுக்கு சொல்லிக் கொண்டு போனால் நாங்கள் எப்படி ஏற்பது? உலகம் செய்யப்பட்ட பொருளா? அதை முதலிலே நீங்கள் நிறுவ வேண்டுமே. ஆம், செய்யப்பட்ட பொருள் தான் உனக்கு நிறுவி காட்ட முடியும். செய்யப்பட்ட பொருள் எல்லாம் எப்படி இருக்கும்? சரி, உலகம் தோன்றி நின்று அழியும் என்றால் அது அது எப்படி தெரியும்? அதாவது என்ன, இந்த செய்யப்பட்ட பொருள் எல்லாம், செய்யப்பட்ட பொருள் எல்லாம் பல பகுதிகளாக பிரிக்கப்படக்கூடியதாக இருக்கும். செய்யப்பட்ட பொருள் எல்லாமே பிரிக்கக்கூடிய பொருளாகத்தான் இருக்கும். எந்த பொருளை, செய்யப்பட்ட பொருளை எடுத்து பார்த்தாலும் அவற்றை பல பகுதிகளாக பிரித்து விடலாம். அவையெல்லாம் செய்யப்பட்ட காரிய பொருள்கள். இதை மறுக்க முடியுமா? இந்த உலகமும் பல பகுதிகளாக பிரிக்கப்படக்கூடிய தன்மையை உடையது. நிலம், நீர், தீ, காற்று, வானம் என்று பிரித்து விடலாமே. இவற்றின் சேர்க்கைதானே இந்த உலகம். இதை எல்லாரும் ஒப்புக்கொள்ளுகிறார்களே, உலகாயதரும் ஒப்புக்கொள்ளுகிறார்களே. எனவே இந்த உலகம் பிரிக்கப்படக்கூடிய பல பகுதிகளாக பிரிக்கப்படக்கூடியதாக இருப்பதனாலே இந்த உலகம் செய்யப்பட்டது என்று காட்டி, ஆதலால் இதை செய்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று இந்த முறையிலே சைவ சித்தாந்தம் கடவுளுடைய இருப்பை முதல் நூற்பாவிலே நிறுவுகிறது.